அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழ் ஓசை. ஜூன் மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவர் சுவாமிநாதன். இன்றைய தமிழ் ஓசை முதல் செய்தி அறிக்கை பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், திமுகவைச் சேர்ந்த நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் கனிமொழியிடம் பேசிய பிறகே தன்னுடைய கணவர் சரணடைந்தார் என ஏழனின் மனைவி அனந்தி சசிதரன் நீதிமன்றத்தில் அளித்திருக்கின்ற சாட்சியம்.
உங்களை விடுவிப்பது தொடர்பான நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்கின்றோம், நீங்கள் சரணடையுங்கள் என்ற வாக்குறுதியை அவர் அளித்திருந்தார். ஆனால் 6 வருடம் கடந்தும் அவர்கள் இருவருமே மௌனம் காத்துக் கொண்டிருப்பது, அந்த மௌனத்தை உடைக்க வேண்டும் என்பதற்காக நான் இதனை பதிவு செய்திருக்கின்றேன்.
தமிழ் முஸ்லிம்களுக்கு இடையிலான காணி பிரச்சனை தொடர்பாக மட்டக்களப்பில் இன்று இடம்பெற்றிருக்கின்ற போராட்டம், அதைத் தொடர்ந்து தமிழகத்திலும் மேகி நூடுல்ஸ்களுக்கு 3 மாத காலம் தடை விதிக்கப்பட்டுள்ளது குறித்த செய்திகள், சந்தையில் விற்கப்படும் உணவுப் பொருட்களை சோதித்து தெரிவதில் உள்ள பிரச்சனைகள் குறித்த ஒரு செவி.
லேபரேட்டரி இருக்கு, நல்லா செய்யறாங்க, பட் ரொம்ப குவாலிட்டி டெஸ்ட் பண்றதுக்கெல்லாம் சில விதிமுறைகள்லாம் இருக்கு. அந்த விதிமுறைகளை பின்பற்றி டெஸ்ட் பண்றாங்களான்னா அது பண்றதுக்கு எபிலிட்டி இல்ல.
பெண்களுக்கான தனி வசதியை உருவாக்க இங்கே எடுக்கப்படும் முயற்சியும் இந்த பிரசதிகளும் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறும்.
தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சார்ல்ஸ் பீட்டர், இளையதம்பி தயானந்தா.
ஆப்கானிஸ்தானில் குறைந்தது 10 தாலிபான்கள் அவர்களது எதிரியான இஸ்லாமிய அரசின் தீவிரவாதிகளால் தலைவெட்டி கொல்லப்பட்டுள்ளனர் என்று ஆப்கானிய ராணுவம் கூறுகிறது. இந்த கொலை நாட்டின் கிழக்கு பகுதியில் நடைபெற்றுள்ளதாகவும் ஆப்கான் ராணுவம் தெரிவித்துள்ளது. இஸ்லாமிய அரசின் தீவிரவாதிகளால் இவ்வகையில் தாலிபான்கள் கொல்லப்படுவது இதுவே முதல் முறை என்றும் கருதப்படுகிறது. இந்த கொலைகள் குறித்த விவரங்கள் இராணுவத்தின் ரகசிய ஆவணம் ஒன்றில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் தவறுதலாக அது ஊடகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. பாகிஸ்தானின் எல்லையை ஒட்டிய தொலைதூர மாவட்டமான அச்சினியில் இந்த இரு குழுக்களுக்கும் இடையில் பல வாரங்களாக நடைபெற்ற கடுமையான மோதல்களை அடுத்து தாலிபான்கள் தலைவெட்டி கொலை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
கடந்த 2010ஆம் ஆண்டு ஃபிபா உலகக்கோப்பை போட்டியை நடத்த தமது நாட்டின் கால்பந்து சங்கம் $10 மில்லியன் கையூட்டாக கொடுத்தது என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஆரம்பகட்ட விசாரணைகளை தாம் தொடங்கியிருப்பதாக தென்னாப்பிரிக்க காவல்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர். ஆனால் அந்த போட்டி தொடர்பில் எந்த கையூட்டும் அளிக்கப்படவில்லை என்று தென்னாப்பிரிக்காவின் விளையாட்டு அமைச்சர் கூறுகிறார். இதனிடையே ஊழல் நடைபெற்றுள்ளது என்பதற்கான ஆதாரம் இருக்குமாயின் 2018 மற்றும் 2022ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள உலகக்கோப்பை போட்டிகளை யார் நடத்துவது என்பது தொடர்பிலான நடைமுறைகள் மீண்டும் இடம்பெற வேண்டும் என்பதற்கு பலமான காரணங்கள் உள்ளன என்று பிரிட்டனின் விளையாட்டு அமைச்சர் ஜோன் விட்டிங்டேல் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே வழங்கப்பட்ட விதம் நேர்மையாக நடைபெற்றதா என்பது குறித்து அமெரிக்கா மற்றும் சுவிஸ் அரசு வழக்கறிஞர்கள் விசாரித்து வருகிறார்கள். 2018ஆம் ஆண்டு போட்டிகளை நடத்தும் வாய்ப்பை இறுதிச் சுற்றில் இழந்த இங்கிலாந்து அந்த போட்டியை நடத்த மீண்டும் வழிமுறைகள் தொடங்குமாயின் மீண்டும் தாங்கள் வாய்ப்பு கோருவோம் எனவும் விட்டிங்டேல் கூறியிருக்கிறார்.
உலகின் மிக கொடூரமான கிளர்ச்சிகளில் ஒன்றால் பாதிக்கப்பட்டிருக்கும் ஈராக்கில் அதிர்ச்சி தரும் வகையில் மனிதநேய தேவைகளை பூர்த்தி செய்ய உடனடியாக மேலதிக நிதி தேவைப்படுவதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது.
The human suffering witnessed by our teams is enormous, and still humanitarian assistance is highly and largely insufficient. Also, even to meet the most...
அந்த நாட்டில் கடந்த ஆண்டு துவக்கத்திலிருந்து சுமார் 30 லட்சம் பேர் இடம்பெயர்ந்துள்ளனர் என்று தெரிவித்துள்ள ஐநா, அங்கு சுமார் 30 லட்சம் சிறுவர்களும் இளம் பருவத்தினரும் கல்வி கற்காமல் இருக்கின்றனரும் தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு கொடை வழங்கும் நாடுகள் விரைவாக நிதி கொடுக்காவிட்டால் தனது நிவாரண நடவடிக்கையில் அரைவாசியை துண்டிக்கவோ அல்லது நிறுத்தவோ ஏற்படும் என ஐநா எச்சரித்துள்ளது.
சீனாவின் யங்கி ஆற்றில் திங்கட்கிழமை தலைகீழாக கவிழ்ந்த பயணிகள் கப்பலை நிமிர்த்தும் பணிகளில் தற்போது தாம் ஈடுபட்டிருப்பதாக சீன அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். காணாமல் போனவர்களை மீட்பு பணியாளர்கள் விரைவாக கண்டறிய இது உதவும் என அரச ஊடகத்தில் வெளியான அறிக்கை ஒன்று தெரிவிக்கிறது. இந்த கப்பலில் பயணித்த 450 பேரில் 14 பேர் மட்டுமே உயிரோடு மீட்கப்பட்டுள்ளனர். ஏற்கனவே 80 உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்த பேரிடருக்கான காரணம் குறித்த பூர்ண விசாரணைகளை மேற்கொள்ள சீன தலைவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். சுற்றத்தாரை இழந்தவர்கள் மற்றும் காயமுற்றவர்களுக்கான தேவைகள் மீது அதிக கவனம் செலுத்துமாறும் அவர்கள் கேட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்த தகவல்கள் போதுமான அளவில் கிடைக்கவில்லை என்று விபத்துக்குள்ளானவர்களின் உறவினர்கள் மேற்கொண்ட கண்டன ஆர்ப்பாட்டத்தை அடுத்தே இந்த கருத்துக்களை சீன தலைவர்கள் வெளியிட்டுள்ளனர்.
தென்கொரியாவில் மர்ஸ் என்று ஆங்கிலத்தில் சுருக்கமாக அழைக்கப்படும் மத்திய கிழக்கு சுவாச பாதிப்பு நோய் பரவுவதை தடுக்கும் முயற்சியாக அந்நாட்டில் 900 அதிகமான பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. இந்த நோயின் தாக்கம் காரணமாக அந்த நாட்டில் இதுவரை 3 உயிரிழந்துள்ளதோடு 35 பேர் இந்நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நோய் 3 முன்னர் சவுதி அரேபியாவில் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்நாட்டுக்கு வெளியே பெரிய அளவில் அந்நோய் பரவியிருப்பது இதுவே முதல் தடவை என்று கூறப்படுகிறது. இந்நோயை ஏற்படுத்தும் வைரஸ் பரவுவதை தடுக்க அதிகப்படியான முயற்சிகளை மேற்கொள்ளும்படி தென்கொரிய அதிபர் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். ஓகே, கம்பேக். இந்திய செய்தி அரங்கில் முதலில் ஒரு விளையாட்டுச் செய்தி. ஃபீஃபா ஊழலில் குற்றம் சாட்டப்பட்ட முக்கிய புள்ளிகளில் ஒருவரான ஜாக் வார்னர் அவர்கள் தனக்கு தெரிந்த அனைத்தையும் விசாரணையாளரிடம் கூறுவேன் என்று கூறியிருக்கின்றார். அவர் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளில் அவரது நாடான ட்ரினிடாட் மற்றும் டுபாக்காவின் 2010 பொது தேர்தலுக்கும் ஃபீஃபா நிதியத்துக்கும் உள்ள தொடர்பும் அடங்கியிருக்கிறது. ஃபீஃபா அமைப்பின் தலைவர் செக் பிளாட்டருக்கும் இதில் தொடர்பு இருப்பதாக வார்னர் கூறியிருக்கின்றார். ஆனால் பிளாட்டர் எந்த தவறையும் தான் செய்யவில்லை என்று மறுத்து வருகின்றார். மற்றொரு திருப்பமாக ஃபீஃபாவின் முன்னாள் அதிகாரியான செக் பிளேசர் தானும் ஏனைய ஃபீஃபா அதிகாரிகளும் லஞ்சம் வாங்க ஒப்புக்கொண்டிருப்பதாக தற்போது கூறியிருக்கின்றார். மேலதிக தகவலுடன் சீவகன்.
ரஷ்யாவும் கட்டாரும் உலகக்கோப்பைகளை நடத்த இவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டன என்பது குறித்து தாம் ஆராயவில்லை என்று அமெரிக்க அதிகாரிகள் இப்பொழுது கூறுகின்றார்கள். ஆனால் இந்த புலனாய்வின் மையப்புள்ளியாக திகழ்பவர் அமெரிக்கரான செக் பிளேசர். அவர் ஃபீஃபாவின் ஒரு பெரிய இடைத்தரகர் மாத்திரமல்ல, அதன் பெரிய ஆதரவாளரும் கூட.
உலகெங்கும் கால்பந்தை வளர்க்க ஃபீஃபா மிகவும் சிறப்பான பங்களிப்பை செய்கிறது என்று நான் நினைக்கின்றேன். கடந்த 10-20 வருடங்களில் பின்னோக்கி பார்த்தால் அது எவ்வளவு வளர்ந்திருக்கிறது என்பதை நாம் அறியலாம். அது குறித்து நான் பெருமைப்படுகிறேன்.
ஆனால் கிளிகள் மீது அன்பு கொண்ட இவர் கடந்த 3 கோல் சொல்லி வந்திருக்கின்றார். கால்பந்தில் நடந்த உயர்மட்ட ஊழல்கள் குறித்த அனைத்து தகவல்களையும் அவர் அமெரிக்க அதிகாரிகளுக்கு கூறி வந்திருக்கின்றார். FBI அமைப்பின் உளவாளியாக செயற்பட்டிருக்கின்றார். ரகசிய மைக் மூலம் கூட்டங்களை ஒளிப்பதிவு செய்திருக்கின்றார். செக் பிளேசரின் கதையை உலகுக்கு கூறியவர் நேட் விண்டன் என்னும் நியூயார்க் செய்தியாளர்.
இந்த IRS மற்றும் FBI சேர்ந்த அதிகாரிகள் இவரை தெருவில் பிடித்து, நீ எங்கள் புலனாய்வுக்கு ஒத்துழைக்காவிட்டால் உன்னை இங்கேயே விலங்கிடுவோம் என்று மிரட்டியிருக்கிறார்கள்.
2013 இவர் குறித்த நீதிமன்ற ஆவணம் வெளியாகியிருக்கின்றது. அதில் 2010 உலகக்கோப்பையை நடத்துவதற்கு தென்னாப்பிரிக்காவை தெரிவு செய்வதற்காக தானும் ஏனைய ஃபீஃபா நிறைவேற்றுக்குழு உறுப்பினர்களும் லஞ்சம் வாங்க உடன்பட்டதாக செக் பிளேசர் கூறியிருக்கின்றார். 1998 உலகக்கோப்பையை நடத்தும் நாட்டை தெரிவு செய்வதற்கும் லஞ்சம் வழங்கப்பட்டதாக அவர் கூறியிருக்கின்றார். ஆனால் இறுதியில் அது பிரான்சில் நடந்தது. செக் பிளேசரை உன்னிப்பாக அவதானித்து வந்த அவரது முன்னாள் சகாவான மெல் பிரனன் அவர் ஒரு முறைகேடான முதலாளித்துவவாதி என்று குறிப்பிட்டிருக்கின்றார்.
ஆரம்பத்திலிருந்தே இந்த செக் ஒரு ஊழல் பேர் வழிதான். கால்பந்து உலகில் ரகசியமாக சொத்து சேர்ப்பதெல்லாம் தனிப்பட்ட வேலை கிடையாது. செக் உட்பட அனைவருக்கும் அதில் தொடர்பு உண்டு. இதுதான் அந்த விளையாட்டையே சீரழித்தது.
அதிபர்கள், இளவரசர்கள், அவ்வளவு ஏன் பாப்பாண்டவரையும் செக் பிளேசர் சந்தித்திருக்கின்றார். ஆனால் செப் பிளாட்டர் என்ற இந்த நபருடனான அவரது உறவு இப்பொழுது புலனாய்வுக்கு உள்ளாகி இருக்கின்றது.
இலங்கை செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு தமிழக குறிப்பு. தமிழக அரசு மேகி நூடுல்ஸ் விற்பனையை 3 காலத்திற்கு தடை செய்திருக்கிறது. இதை வரவேற்கும் செயற்பாட்டாளர்கள், உணவில் நச்சுப் பொருட்கள் கலப்பதை கண்டறியக்கூடிய சோதனை கூடங்கள் அதிக அளவில் உருவாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றனர். இதுகுறித்து நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
தமிழகத்தில் பிரபல மேகி உள்ளிட்ட 4 நிறுவனங்கள் தயாரிக்கும் நூடுல்ஸ்களை விற்பதற்கு தமிழக அரசு தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. இந்த தடை 3 அமலில் இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில், மேகி நூடுல்ஸில் குறிப்பிட்ட அளவை விட அதிக அளவில் காரியம் இருப்பதாக வந்த செய்திகளை அடுத்து தமிழ்நாடு முழுவதும் 65 மாதிரிகள் சோதனைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டன. சென்னையில் மட்டும் 17 மாதிரிகள் சோதனைக்கு எடுக்கப்பட்டன. இவற்றில் 7 மாதிரிகளுக்கான சோதனை முடிவுகள் பெறப்பட்டுள்ளதாகவும், அதில் 6 மாதிரிகளில் காரியத்தின் அளவு அனுமதிக்கப்பட்டுள்ள அளவை விட அதிகமாக இருப்பதாக தெரிய வந்துள்ளது என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. நெஸ்லே நிறுவனத்தின் மேகி, வைவை எக்ஸ்பிரஸ் நூடுல்ஸ், ரிலையன்ஸ் செலக்ட் நூடுல்ஸ், ஸ்மித் அண்ட் ஜோன் சிக்கன் மசாலா நூடுல்ஸ் ஆகியவற்றில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட காரியத்தின் அளவு அதிகமாக இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளதாக தமிழக அரசின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதையடுத்து இந்த நூடுல்ஸ்களை தமிழகத்தில் தயாரிக்கவும் சேமித்து வைக்கவும் விற்பனை செய்யவும் 3 மாதங்களுக்கு தடை விதித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இம்மாதிரி தடைகள் குறித்து நுகர்வோர் ஆர்வலர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தாலும் இது போதுமானதல்ல என்கிறார்கள். இந்தியாவை பொறுத்தவரை ஒருவர் உணவுப் பொருட்களின் தரம் குறித்து சோதிக்க நினைத்தால் அதற்கு போதுமான ஆய்வுக்கூடங்கள் கூட இல்லை. ஒவ்வொரு மாவட்டத்திலும் இதற்கான ஆய்வுக்கூடங்களை உருவாக்க வேண்டும் என்கிறார் நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பைச் சேர்ந்த தேசிகன்.
முதல்ல நுகர்வோருக்கு தெரியறது கஷ்டம், அதை டெஸ்ட் பண்ணி தப்பா இருக்கா ரைட்டா இருக்கான்னு பாக்குறதுக்கு லேபரட்டரிஸ் வேணும். நம்ம நாட்டுல அதுக்கு தகுந்த மாதிரி தேவையான லேபரட்டரிஸ் எல்லா இடத்துலயும் இருக்கிறது இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாட்டுல 6 லேபரட்டரி இருக்கணும், ஆனா 1 லேபரட்டரியாவது NABL சர்டிஃபை பண்ணக்கூடிய லேபரட்டரியா இல்ல. லேபரட்டரி இருக்கு, நல்லா செய்யறாங்க, பட் ரொம்ப குவாலிட்டி டெஸ்ட் பண்றதுக்கெல்லாம் சில விதிமுறைகள்லாம் இருக்கு. அந்த விதிமுறைகளை பின்பற்றி டெஸ்ட் பண்றாங்களான்னா அது பண்றதுக்கு எபிலிட்டி இல்ல. ஒரு நல்ல லேபரட்டரி செட் பண்ணணும்னா 10 கோடி ரூபாய் ஆகும். அதாவது பில்டிங் இல்லாம நல்ல லேபரட்டரி செட் பண்ணணும்னா 10 கோடி ரூபாய் ஆகணும். நம்ம தமிழ்நாட்டு நம்ம இந்தியாவில 632 டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னா ஐடியலா 632 லேபரட்டரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா யாரு கடையில போய் வாங்கி சந்தேகம் இருந்தாலும் அதுக்கு ஒரு ஸ்மால் அமௌண்ட் பணத்தை கொடுத்துட்டாங்கன்னா அதை டெஸ்ட் பண்ணி இதுல EM இருக்கு, இதுல ஆர்சனிக் இருக்கு, அது எல்லாம் பார்த்து சொல்ல முடியும்.
இதற்கிடையில் மேகி நூடுல்ஸை தடை செய்ய வேண்டும் என தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த மதுரை நுகர்வோர் ஆணையம் அதற்கான விளம்பர படத்தில் நடித்த பாலிவுட் நடிகர்கள் அமிதாப் பச்சன், மாதுரி தீட்சித் உள்ளிட்டவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டுள்ளது. கடைகளில் விற்கப்படும் உடனடி நூடுல்ஸ்களில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட காரியமும் மோனோசோடியம் குளூட்டமேட் என்ற உப்பும் அதிகமாக இருப்பதாக செய்திகள் வெளிவந்ததை அடுத்து தில்லி, உத்தராகண்ட், காஷ்மீர், கேரளா, குஜராத் உள்ளிட்ட மாநிலங்கள் மேகி நூடுல்ஸ் விற்பனைக்கு ஏற்கனவே தடை விதித்துள்ளன.
அடுத்த ஒரு சர்வதேச குறிப்பு. இங்கே இங்கிலாந்தில் பெண்கள் மட்டுமே தொடக்கூடிய ஒரு பள்ளிவாசலை உருவாக்கும் முயற்சிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இதுகுறித்து BBCயின் ஷப்னம் மெஹ்மூத் அளித்த குறிப்பை அடிப்படையாக கொண்ட பெட்டகத்தை அடுத்து கேட்கலாம். பெண்களால் பெண்களுக்காக நடத்தப்படும் ஒரு பள்ளிவாசலை கட்ட இங்கிலாந்தின் பிரெட்ஃபோர்டில் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இங்கிலாந்தின் வடக்கே இருக்கின்ற முஸ்லீம்கள் அதிகம் வாழ்கின்ற நகர் பிரெட்ஃபோர்ட். தொழுகைக்கான நேரம் வந்துவிட்டது என்ற அறிவிப்பை கேட்டவுடன் பல ஆண்கள் மசூதிக்கு விரைந்து வருகின்றனர். மசூதிகளில் பெண்களுக்கு தேவைப்படும் வசதிகள் குறைவாக இருப்பதால் தான் தனியாக பெண்களுக்கான ஒரு மசூதி தேவை என்ற ஒரு திட்டத்தை பெண்கள் குழுவினர் தற்போது முன்னெடுக்கின்றனர். இது பற்றி முஸ்லிம் பெண்கள் கவுன்சிலின் தலைவரான பானா கோரா.
இங்கே பிராட்ஃபோர்டில் உள்ள மசூதிகளில் பெண்களுக்கு இருக்கக்கூடிய வசதிகள் என்ன என்பது தொடர்பில் நாங்கள் கடந்த 1 வருடமாக ஒரு ஆய்வை நடத்தினோம். மசூதிகளில் ஆணாதிக்க தாக்கம் இருப்பது எங்களுக்கு வெகுவாக புலப்பட்டது. பெண்களுக்கு தேவையான வசதிகள் குறைவாக இருந்தன. மசூதியின் நிர்வாக குழுக்களில் பெண்களின் பிரதிநிதித்துவம் கிட்டத்தட்ட இல்லவே இல்லை என்று சொல்லலாம்.
சில மாதங்களுக்கு முன்பு அமெரிக்காவில் பெண்களுக்கான மசூதி திறக்கப்பட்டது. அங்கே பெண் இமாம் ஒருவர் தொழுகையை முன்னின்று நடத்துகின்றார். ஆனால் பழைய நடைமுறைகளை ஆதரிக்கின்ற பிரிட்டிஷ் இமாம்கள் இந்த நடைமுறையை ஏற்கவில்லை. இதுபோல பெண்களுக்கென தனி மசூதிகளை உருவாக்குவது முஸ்லீம்களை பிரிக்கும் என்கிறார் ஷெஃபீல்டில் உள்ள ஜாமியா பள்ளிவாசலின் இமாம் சஜத் அலி ஷாமி.
Having certain masajid based upon gender creates more division within a community. Females have the right of attending masajid, but they do not.
ஆண் பெண்ணின் அடிப்படையில் செயற்படக்கூடிய மசூதிகள் அமைப்பது சமூகத்தில் பிளவை உருவாக்கும். மசூதிகளில் வந்து தொழுவதற்கு பெண்களுக்கு அனுமதி இருக்கின்றது. ஆனால் பெண்களுக்கென தனியான மசூதிகளை அமைத்துக் கொள்ள அவர்களுக்கு அனுமதி கிடையாது. அப்படிப்பட்ட மசூதிகளில் நமாஸ் அங்கு ஓதப்படும், இமாம் அங்கு இருப்பார், இதெல்லாம் ஆராயப்பட வேண்டும்.
மினாப் எனப்படும் பள்ளிவாசல்கள் மற்றும் இமாம்களின் தேசிய ஆலோசனை குழுவும் இதே கருத்தை பிரதிபலிக்கிறது. சுமார் 600 பள்ளிவாசல்களும் இஸ்லாமிய நிறுவனங்களும் இந்த அமைப்பில் இணைந்திருக்கின்றன. இந்த அமைப்பைச் சேர்ந்தவரும் இஸ்லாமிய மத அறிஞருமான அலாமா பெக் காத்ரி BBCயிடம் பேசுகையில்,
Throughout the 1400 plus years of Islamic history, we don't find women having separate mosques and formally leading the prayer.
கடந்த 1400 ஆண்டுகால இஸ்லாமிய வரலாற்றை நாம் பார்த்தால் பெண்கள் தங்களுக்காக தனியான மசூதிகளை அமைத்துக் கொண்டதாகவோ தொழுகையை முன்னின்று நடத்தியதாகவோ எங்கும் ஆதாரம் கிடையாது. இதுபோன்ற செயற்பாடுகள் இஸ்லாமிய நெறிமுறைகளுடன் பொருந்தி போகாதவை. இதுபோன்ற செயற்பாடுகள் சமூகத்துக்குள் பெரிய அளவிலான சர்ச்சைகளை ஏற்படுத்தும் வாய்ப்பும் இருக்கின்றது. ஏனென்றால் இது நமது பாரம்பரியத்துடன் உடன்பட்டு போகக்கூடியதாக இல்லை.
பெண்களுக்கு என தனியான பள்ளிவாசலை உருவாக்க வேண்டும் என்ற முயற்சியை பல ஆண்டுகளாக தமிழகத்தின் புதுக்கோட்டையைச் சேர்ந்த ஷரீஃபா செய்து வருகின்றார்.
400 வருஷங்களுக்கு முன்னாடி ப்ராஃபெட் வந்து தன்னோட 35 வயசு மூத்த பொண்ண கல்யாணம் பண்ணாரு. சோ இந்த காலத்து கூட யோசிப்பாங்க, கட்டாயமா பாடி அட்ராக்ஷன்ல சம் மன ரீதியான ஒரு உறவுக்காக பண்ணாங்க. அப்ப இவ்வளவு ஃபெமினிஸ்ட் தாட்ஸ் உள்ள பெண்களுக்குரிய முன்னேற்ற உலகத்துல வந்து இன்னைக்கு வந்து மசூதி, பெண்களுக்குரிய மசூதி வேணுமா வேண்டாமாங்கிற விஷயத்துக்குரிய பிரச்சனை இல்ல. ஏன்னாக்கா மசூதிங்கிறது வெறும் தொழுகத்துக்குரிய இடம் இடம் மட்டும் கிடையாது, அது சமுதாயத்தில் உள்ள கம்யூனிட்டி இஷ்யூஸ் எல்லாமே உள்ள உட்காந்து டீல் பண்றாங்க. அப்ப பாதி சமுதாயத்தை இவங்க மறுக்கிறாங்க. அதனால இந்த மதத்துல இல்ல, 1400 வருஷங்களா இவங்க அதிகாரத்தை இவங்க பயன்படுத்திட்டு வந்தாங்க. இப்ப அதிகாரத்தை அவங்க பங்கு போட்டுக்கல விரும்பல, அதனால மதங்கிற பேர்ல இந்த பெண்களை வந்து அடக்குறாங்க. மற்றபடி இதுல வந்து மதத்துல எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இது மதத்துக்கு எதிரான போராட்டம் கிடையாது, அதிகாரத்துக்கு எதிரான போராட்டம்.
பெண்கள் இமாம்களாக செயல்பட அனுமதி இல்லை. தொழுகைக்கான அழைப்பை விடுவதற்கோ அல்லது முன் சென்று தொழுகை நடத்தவோ அவர்களுக்கு அனுமதி இல்லை என்ற ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்?
அந்த மாதிரி எல்லாம் இல்ல, பெண்கள் வந்து தலைமை பொறுப்பு எடுக்கலாம், அவங்க அஜாங் கொடுக்கலாம், அவங்க பண்ணலாம், எல்லா வகையான சம உரிமையும் குர்ஆன்ல வந்து கொடுத்துருக்கு. இவங்க மதங்கிற பேர்ல இருக்கு, தாராளமா பெண்கள் வந்து வரலாம், ஜமாத் தலைவரா வரலாம், பெண் இமாமா வரலாம், அவங்க அஜாம் கொடுக்கலாம். அதாவது எந்த விதமான முறைக்கிறையில இப்ப சின்ன வயசுல அரபிக்கார ஸ்கூல்ல படிக்கிற சின்ன பொம்பளை பிள்ளைங்களை அஜாம் சொல்ல விடுறாங்க. அதாவது அவங்க மெச்சூரிட்டி 13 வயசுக்கு முன்னாடி பெண்களை சொல்றாங்க. அதே வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த பெண்களை வந்து சொல்றது வந்து இது எந்த வகையில் நியாயம்? சோ இங்க பெண்களை அடக்குறதுக்கும் பெண்களுக்கு அதிகாரத்தை பங்கு போடுறது இவங்க தயாராங்க, அதனால அந்த வார்த்தையில சொல்றாங்க. அதனால எந்த தடையும் கிடையாது.
இங்கே ஐக்கிய ராஜ்யத்தில் இருக்கின்ற சில தமிழ் முஸ்லீம் பெண்களிடம் இந்த விஷயம் குறித்து நாம் கேட்டோம்.
என் பேர் வந்து ஜஸ்மி பாவீர், நான் லண்டன் விம்பிள்டன்ல இருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் வந்து என்னன்னு கேட்டா, ப்ரொஃபட் முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல இருந்து பெண்களுக்கு வந்து சமத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குது. மசூதிக்கு வந்து போக வேண்டாமே யாரும் சொல்லல. இப்படி அந்த மறுக்கப்பட்டிருந்தா அது வந்து அதுக்காண்டி அவங்க வந்து அதுக்கு அந்த உரிமைக்காண்டி போராடணும். ஆனா அதுக்காண்டி தனியா மஸ்துரக்கலாம் என்றதை வந்து நான் அதை ஆட்சேபிக்கிறேன். பொதுவா வந்து இப்ப அரபு நாடுகள் எல்லாம் இருக்கிற மொஸ்க்ல வந்து பெண்களுக்கு தொழுகக்குரிய வசதிகளை செய்து கொடுத்துருக்குறாங்க. இப்ப நாங்க இருக்கிற இடத்துலயும் பெண்களுக்குரிய வசதிகள் இருக்குது. ஆனா சில குறிப்பா சில காலகட்டங்கள்ல வந்து பெண்களுக்கு வந்து தொழுகிறதுக்கு வந்து இந்த இடநெரிசல் மற்றது இந்த குறிப்பா இப்ப நோன்பு காலங்கள் எல்லாம் கொஞ்சம் இடநெரிசல்கள் ஏற்படுறது. ஆனா பெண்களுக்கு சரியான வசதியை செய்து கொடுக்கணும்ன்றதை நான் ஆதரிக்கிறேன்.
நாங்க வந்து ஈஸ்டாம்ல நாங்க இருக்கோம். என்னுடைய பேர் வந்து பசரியா. முக்கியமா தொழுகை நடந்தா தான் அது பள்ளிவாசலா கருதப்படும். அப்ப தொழுகைங்கிறத ஒரு ஆண் தான் நின்று இமாம செய்ய முடியும். ஒரு ஆண் இமாம் செய்யாம பெண்களை இமாமா வச்சு நம்ம பின்னாடி தொழுகிறது இஸ்லாத்துல அனுமதி இல்லை. அடுத்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஜுமா செய்யணும். ஜுமாவும் அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து நம்மளுக்கு ஆண்களை வச்சு தான் நம்மளுக்கு அதை செய்ய சொல்லி நம்மளுக்கு வழிகாட்டியிருக்காங்க. அப்ப ஆண்கள்ட ஒரு அனுமதி இல்லாம, ஆண்கள்ட ஒரு ஏற்பாடு இல்லாம இமாமத் செய்ய முடியாம பெண்களாகவே 5 வேளை தொழுகையும் இமாம் நடத்தி ஜுமா தொழுகையும் பெண்களாகவே நடத்தி செய்யறது நிச்சயமா அது இஸ்லாத்திலேயே ஒரு வழிகாட்டலாம் இருக்க முடியாது. என்னால அதை ஏத்துக்க முடியல. அது இஸ்லாத்துல வழிகாட்டலாம் அல்ல அது சொல்ல போனா. அதே சமயம் பெண்கள்ட பெண்களுக்கு வசதி செஞ்சு கொடுக்கணும், பெண்கள்ட ஒருங்கிணைப்பு இருக்கணும், பெண்கள்ட பங்கு முக்கியமா இருக்கணுங்கிறது ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கும் அவசியமானதுன்னு நான் அதை சொல்லுவேன், வலியுறுத்தி சொல்லுவேன்.
பெண்களுக்காக தனி மசூதியை உருவாக்கும் பணி என்பது தற்போது ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்கிறது. இஸ்லாமிய பெண்கள் கவுன்சில் தற்போதுதான் மசூதிக்கான இடத்தை பார்வையிட்டு வருகிறது. ஆனால் இப்போது இங்கே எழுந்து வருகின்ற எதிர்ப்புகளை பார்க்கையில் இது தொடர்பான முன்னெடுப்புகளை மேற்கொள்ள கடுமையான சவால்களை பெண்களுக்கான முஸ்லீம் கவுன்சில் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்றே தோன்றுகிறது.
இந்த விடயம் குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து இலங்கை செய்திகள். இலங்கை போரின் இறுதிக்கட்டத்தில் ராணுவத்திடம் சரணடைவதற்கு முன்பாக தன்னுடைய கணவர் எழன் திமுக தலைவர் கருணாநிதியின் மகள் கனிமொழியுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதாக வடமாகாண சபையின் உறுப்பினரான அனந்தி சசிதரன் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார். இதுகுறித்து நமது ஓனிய செய்தியாளர் மாணிக்கவாசகம்.
இலங்கையின் இறுதி யுத்தத்தின் போது இடம்பெற்ற விடுதலை புலிகளின் சரணடைவு என்பது சர்வதேசத்தின் குறிப்பாக இந்தியாவின் ஏற்பாட்டில் இடம்பெற்றதாகவும், அவ்வாறு இராணுவத்தினரிடம் சரணடைந்து காணாமல் போயுள்ள தனது கணவனை நீதிமன்றத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்றும், முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்ற ஆட்கொணர்வு மனு தொடர்பான வழக்கில் இன்று சாட்சியம் அளித்த வடமாகாண சபை உறுப்பினர் அனந்தி சசிதரன் தெரிவித்துள்ளதாக, இந்த வழக்கில் அவருடைய சார்பில் ஆஜராகியிருந்த சிரேஷ்ட மனித உரிமைகள் சட்டத்தரணி கே எஸ் ரத்னவேல் அவர்கள் பிபிசியிடம் தெரிவித்தார்.
இது இராணுவத்தினர்தான் கடைசியாக அவர் கையளிக்கப்பட்டதால் அவர்களும் இலங்கை அரசாங்கமுமே இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் என்று அவர் சாட்சியம் அளித்திருந்தார். அத்துடன் மிக முக்கியமாக சரணடைவு என்பது சர்வதேசத்தினால், முக்கியமாக இந்தியாவினாலும் இது நிர்ணயிக்கப்பட்டு அதன் பிறகே சரண் அடைய முடிவு எடுக்கப்பட்டது என்பதை கண்கூடாக கண்ட ஒரு சாட்சி, மிக நன்றாக நேரடியாக அறிந்த ஒருவர் என்ற வகையில் அவரது சாட்சியம் அமைந்திருந்தது
என்றார் கே எஸ் ரத்னவேல் அவர்கள். அதேவேளை இன்றைய வழக்கு விசாரணைகளின் போது முக்கியமாக என்ன விடயம் குறித்து சாட்சியம் அளித்தீர்கள் என்று எழிலன் என்று அழைக்கப்படும் சின்னத்துறை சசிதரன் அவர்களின் மனைவியும் வடமாகாண சபை உறுப்பினருமாகிய அனந்தி சசிதரன் அவர்களிடம் கேட்டேன்.
அந்த காலத்தில் இருந்த முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய மகள், அவருடைய சார்பில் சரணடையுங்கள், உங்களை விடுவிக்கின்றோம் என்ற வாக்குறுதியை நம்பி நாங்கள் சரணடையை கொடுத்தோம். என்னுடைய கணவர் தொடர்பு கொண்ட போது, நீங்கள் ஆயுதங்களை போட்டுவிட்டு சரணடையுங்கள், உங்களை விடுவிப்பது தொடர்பாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம், உங்களை விடுவிப்பது தொடர்பான நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்கின்றோம், நீங்கள் சரணடையுங்கள் என்ற வாக்குறுதியை அவர் அளித்திருந்தார். ஆனால் 6 வருடம் கடந்தும் அவர்கள் இருவருமே மௌனம் காத்து கொண்டிருப்பது, அந்த மௌனத்தை உடைக்க வேண்டும் என்பதற்காக நான் இதனை பதிவு செய்திருக்கின்றேன்.
இதுல இருவர் என்று சொன்னீங்க, யார் அந்த இருவர்?
முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய சார்பில் பேசிய கனிமொழி. முள்ளிவாய்க்கால் கரையில் ஒரு தரப்பால் கொட்டிலில் இருந்த போது என்னுடைய கணவர் சேட்டலைட் தொலைபேசி ஊடாக அவருடன் தொடர்பு கொண்டிருந்தார். அப்பொழுது நான் அவருக்கு அருகே இருந்தேன், நின்றேன். டிஸ்கோ என்று அழைக்கப்படுகின்ற தமிழீழ காப்பக பொறுப்பாளரும் அதில் நின்றிருந்தார். அப்பொழுது பேசிய போது நான் மிகவும் தெளிவாக அவரிடம் கேட்டேன், என்ன சொல்லுகின்றார், யாருடன் பேசுகின்றீர்கள் என்று. எனவே அவர் சொன்னார், கருணாநிதி அவர்களுடைய சார்பில் அவருடைய மகள் கனிமொழி பேசுகின்றார், எங்களை சரணடையுமாறும் எங்களை விடுவிப்பது தொடர்பாக தாங்கள் பேசிக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். அந்த வகையில் தான் நான் அந்த செய்தியை தெளிவாக விளங்கிக் கொண்டேன். இதில் இந்திய அரசாங்கத்தினுடைய அழுத்தமும் இருந்திருக்கின்றது என்பது. தமிழக அரசாங்கம் இந்திய மத்திய அரசுக்கு கீழ் கட்டுப்பட்டு இருக்கின்றபடியால் அது இந்திய அரசாங்கம் தான். பேசி முடித்த பின்னர் என்னுடைய கணவர் சொன்னார், எனவே நாங்கள் சரணடைகின்ற அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறியிருந்தோம்.
இந்த கலந்துரையாடல் எப்ப நடந்தது?
16ஆம் தேதி இரவு நான் நினைக்கின்றேன் ஒரு 8 மணி அளவில் நடைபெற்றிருக்கும் என்று நினைக்கின்றேன் இரவு.
அப்ப அதன் பிறகு என்ன நடந்தது?
என்னுடைய கணவர் 17ஆம் தேதி 2 மணி அளவில் அந்த இராணுவ கட்டுப்பாட்டிற்குள் ஏனைய அவருடைய உதவியாளர்களுடன் வந்தார். பின்னர் நாங்கள் அந்த கம்பி அடிக்கப்பட்ட ஒற்றையடி பாதையூடாக நடந்து முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தின் பின்பக்கமாக இருக்கின்ற அந்த பனங்கூடலும் தரவை வெளியுமாக சேர்ந்திருக்கின்ற அந்த வெளிக்குள், முட்கம்பி அடைக்கப்பட்ட அந்த வெளிக்குள் நாங்கள் இருந்தோம். அந்த இரவு நாங்கள் மிகவும் அமைதியாக இருந்தோம். அடுத்த நாள் காலையில் நான் நினைக்கின்றேன் 7:30-8 மணி அளவில் பிரான்சிஸ் ஜோசப் ஃபாதர் அவர்கள் வந்து எழிலன் சரணடைய வாருங்கள் என்று அழைத்தார். அப்பொழுது பிரான்சிஸ் ஜோசப் ஃபாதருடைய கையில் ஒரு பெயர்பட்டியல் இருந்ததை நான் கண்டேன். என் கணவர் எழுந்து சென்றபோது நானும் 3 பிள்ளைகளையும் கொண்டு அவர் பின்னால் போனேன். போன பொழுது அந்த அவர்கள் எழிலன் என்று அழைத்து அந்த இராணுவ அதில் இருந்தவர்கள் சாதாரண சிப்பாய்கள் அல்ல, உயர் அதிகாரிகளாக இருந்தார்கள். அந்த ஸ்டார் அடித்திருந்தார்கள் அந்த தோள்பட்டையில். அவர் எழிலன் என்று தோளில் தட்டியதை நான் பார்த்தேன். பிரான்சிஸ் ஜோசப் ஃபாதருக்கு அருகில் எழிலன் என்று அவர் தோளில் தட்டியதை நான் பார்த்தேன். அது ஒரு உயர் அதிகாரியாகத்தான் இருந்தார்.
என்றார் விடுதலை புலிகளின் திருகோணமலை மாவட்ட அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த எழிலன் சின்னத்துறை சசிதரன் அவர்களின் மனைவி அனந்தி சசிதரன் அவர்கள்.
அனந்தி சசிதரன் கூறிய விடயங்கள் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழியின் கருத்துக்களை பெற நாம் தொடர்ந்து முயற்சிகளை செய்து வருகின்றோம். அடுத்தாக, தமது காணிகளை முஸ்லீம்கள் அத்துமீறி அபகரிப்பதாக கூறி மட்டக்களப்பில் தமிழர்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கின்றனர். இந்த குற்றச்சாட்டுகளை முஸ்லீம் தரப்பினர் மறுக்கின்றனர். மேலதிக விவரங்களுடன் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
மட்டக்களப்பு மாவட்டம் வாழைச்சேனை பிரதேசத்தில் காணி உரிமை தொடர்பில் உள்ளூர் தமிழர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில் முரண்பாடுகள் காணப்படுகின்றது. தமது காணிகளை முஸ்லிம்கள் அத்துமீறி அபகரிப்பதாக தெரிவிக்கும் மிராவடை பகுதி தமிழர்கள் அதனை தடுத்து நிறுத்த கோரி இன்று மட்டக்களப்பு நகரில் ஒன்று கூடி ஆர்ப்பாட்டம் செய்தனர்.
நேற்று எங்கட காணியை அடைக்க போன இடத்துல அவங்க முஸ்லீமாக்கள் அத்துமுறை வந்து ஒரு 17 வயசு பொடியனுக்கும் அவங்களோட அம்மாக்கும் அடிச்சு காயத்தை ஏற்படுத்தினாரு. இப்படி போனா எங்கட மக்களோட நிலைமை என்ன? தமிழ் மக்கள் ஒவ்வொரு நாளும் இப்படி ஒதுக்கப்பட்டே போக வேண்டுமா?
நாங்களும் தன்மானம் உள்ளவர்கள் தான், இதுக்கு நீதி இல்லை, நாங்க எங்க போறது?
மாவட்ட செயலகம் முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரசாங்க அதிபர் PMS சார்ல்ஸ் அந்த இடத்துக்கு வருகை தந்த போது ஆர்ப்பாட்டக்காரர்கள் தமது பக்க நியாயத்தை முன்வைத்தனர்.
20 தடவைக்கு மேல அங்கு இடம்பெயர்ந்து மீள குடியமர்த்தப்பட்ட போது 19 குடும்பத்திற்கு உறுதியும் 57 குடும்பத்துக்கு ஒப்பமும் வழங்கப்பட்டது. அது ஒப்பமானது 20 பேஜ் என்ற வீதம் நிர்ணயிக்கப்பட்டு எல்லைகள் போடப்பட்ட போது முஸ்லீம் மக்களால் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக அப்போது காணப்பட்ட DS வந்துட்டு இதை நாங்கள் கோர்ட்ஸுக்கு போட்டு தீர்வை பெற்றுக் கொள்வோம்னு சொல்லி தமிழ் மக்களுக்கு தெரியப்படுத்தினது என்னவென்றால், இக்காரணம் கொண்டும் மறு உத்தரவு வரும் வரைக்கும் யாரும் அத்துமுறக்கூடாது சொல்லிட்டு. ஆனால் கடந்த 5 மாதத்தில் இருந்து முஸ்லீம் மக்கள் அத்துமீறி அத்தனை காணிகளையும் அடைத்து விட்டார்கள். இப்படி போகுமானால் இந்த மக்களுடைய நிலைமை என்ன? சிவில் நிர்வாகத்தினுடைய ஒத்துழைப்பு கூட எங்களுக்கு இல்லை. நாங்கள் ஒத்துழைப்பு கேட்கவில்லை, சமநீதியை வழங்குங்கள், எங்களுக்கு அந்த நீதி கிடைக்க வேண்டும். 2-3 தடவைக்கு மேலாக நாங்கள் அரசாங்க அதிபர் நூடாக ஜனாதிபதிக்கு ஒரு மகஜரை அனுப்பியிருந்தோம், அதுக்கும் எங்களுக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை. இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு எங்களுக்கு தக்க தீர்வினை பெற்று தருமாறு நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டிருக்கிறோம்.
இதற்கு பதிலளித்த அரசாங்க அதிபர் PMS சார்ல்ஸ், காணி விடயம் நீதிமன்ற விசாரணையில் தற்போது உள்ளது, யாருக்கும் அநீதி இழக்கப்பட மாட்டாது, சட்டத்தின்படி உரியவர்களுக்கு காணி கிடைக்கும் என்றார். இதேவேளை தமிழர்கள் உரிமை கோரும் காணிகள் முஸ்லிம்களின் எல்லைக்குள் வழங்கப்பட்டுள்ளதாக முஸ்லிம்கள் தரப்பில் கூறப்படுகின்றது. BBC தமிழோசையுடன் பேசிய முகமது முஹைதீன்,
அந்த போர்டர்ல வந்து எந்த நாட்களுக்கும் இருக்குது, தமிழ் மக்களுக்கும் இருக்குது. கிட்டத்தட்ட 118 வருஷத்துக்கு முன்னே உள்ள ஆட்சியில் உள்ள உறுதி இப்ப முஸ்லீமாக எல்லை கூட இருக்குது. எங்கட காணி அவங்க சொல்றது காரணம், இந்த காலத்துல அவங்களுக்கு அவங்க பேர்ல போமீர் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த உறுதி காணிக்குள்ளேயும் போமீர் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த காலத்துல வீட்டு திட்டம் வந்த வகையில எங்கட எல்லைக்குள்ளேயும் 2-3 வீடு கட்டப்பட்டிருக்குது. தமிழ் மக்களுக்கு வீடு கொடுத்திருக்குது. சேமித்து அரசாங்கத்தான் கொடுத்திருக்காங்க. அந்த அவங்களுக்கு விபத்தனமா அந்த ஒப்பம் வந்து DS ஆபீஸால கொடுக்கறது. பழைய உறுதி இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிடாது. விட்டியாக்களுக்கு அந்த போமித்த வச்சு அவங்க சொல்றாங்க எங்கடன்னு சொல்லி, அப்ப இவங்க சொல்றாங்க எங்கடன்னு சொல்லி, அப்ப அந்த பிரச்சனையே ரெண்டு பக்கத்தாலையும் சும்மா பேசி தீர்த்துட்டோம்னா பிரச்சனை இல்லாம ஒத்துமையா வாழலாம் தானே. நேத்து GS நானும் வந்து தமிழ் மக்களை சந்திச்சு அந்த விஷயமா சொன்னாங்க, இரு சிறப்பும் போக வாழான்னு சொல்லி செஞ்சு வச்சிருக்கோம்
என்று தமது பக்க நியாயத்தை முன்வைத்தார் அந்த பகுதியில் உள்ள காணியொன்றின் உரிமையாளர் என கூறும் முகமது முஹைதீன்.
மூதூர் மருத்துவமனையில் போதிய வசதிகள் இல்லை என்று கூறி அந்த பகுதியில் பணி புறக்கணிப்பு போராட்டம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. இது குறித்து நமது திருகோணமலை செய்தியாளர் ரத்னலிங்கம்.
இலங்கையின் கிழக்கே திருகோணமலை மாவட்டத்தின் மூதூர் பிரதேசத்தில் வாழும் மக்கள் தங்களுக்கான மருத்துவ வசதியினை உகந்த முறையில் வழங்குமாறு கோரி இன்று கவனயீர்ப்பு நடவடிக்கையினை மேற்கொண்டுள்ளனர். இந்த கவனயீர்ப்பு நடவடிக்கைக்கு அமைவாக 100 இன்று உண்ணாவிரதத்தினை மேற்கொண்டுள்ள அதேவேளை பாடசாலை மாணவர்களும் பகிஷ்கரிப்பினை மேற்கொண்டுள்ளனர். இந்த நடவடிக்கைக்கு அமைவாக நகரில் உள்ள வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதுடன் போக்குவரத்தும் பெருமளவில் ஸ்தம்பிதமடைந்து காணப்பட்டுள்ளது. இந்த நிலை தொடர்பாக மூதூர்வாசி ஒருவர் கூறுகையில்,
அதாவது 2006 தரம் உயர்த்தப்பட்டும் இதுவரைக்கும் 9 வருஷமா ஹாஸ்பிட்டல் தேசி ஹாஸ்பிட்டலுக்கான எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்து கொடுக்கப்படவில்லை. அடுத்தது இதுல அடிப்படையான ஆளுநர் இந்த 26 டாக்டர் தேவை, இதுவரைக்கும் 9 டாக்டர் தான். இது பல தடவை இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையும் தீர்க்கப்படவில்லை.
இந்த மக்களின் தேவைகள் தொடர்பாக பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் அனுசியா கூறுகையில்,
நேற்று மினிஸ்டரோட ஜெனரல் ஹெல்த் மினிஸ்டரோட மன்சூரோட ஆச்சு பிடியோட ஆச்சு உடனறியல் போட சொல்லி மினிஸ்டர் நான் உடனே கிளிவட்டிலிருந்து 2 பேரை அனுப்பிட்டேன். அப்ப அங்கிருந்து டிரான்ஸ்பர்ல போயிருக்கிறாக்களே நிப்பாட்டிட்டேன், அங்கே நிக்கட்டும் என்று. எங்களால செய்யக்கூடிய விஷயங்களை நாங்க செய்யலாம்
இவ்வாறு தெரிவித்துள்ளார்.
இறுதியாக யாழ் சுன்னாகம் மின்நிலையத்தின் செயல்பாடுகளை தடை செய்யுமாறு தொடரப்பட்ட வழக்கில் அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுடன் நமது கொழும்பு நீதிமன்ற செய்தியாளர் உதயகுமார்.
யாழ் சுன்னாகம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள மின்னுட்பத்தி நிலையம் ஒன்று காரணமாக குடிநீர் மாசடைவதை தடை செய்யும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு தொடர்பாக விளக்கமளிக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் அரசாங்கத்துக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த புகார் சம்பந்தமாக செப்டம்பர் மாதம் 16 தேதி நீதிமன்றத்தில் விளக்கமளிக்குமாறு மனுவில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ள வடமாகாண சபை முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன், சுற்றாடல் பாதுகாப்பு அதிகார சபை உட்பட அரச நிறுவனங்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக மனுவை சமர்ப்பித்த சூழல் பாதுகாப்பு குழுவின் ரவீந்திர காரியவசம் தெரிவித்தார்.
எம்ம உத்ருஜனனி வியாபிருத்தியினம் கிலோமீட்டர் திகாக் வப்பசரியாக் பிரதேசியாக் வெனத்துரு
சம்பந்தப்பட்ட மின்சார நிலையத்திலிருந்து வெளியேற்றப்படும் கழிவு பொருட்கள் காரணமாக பிரதேசவாசிகளின் சுகாதாரத்துக்கு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக மனு மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட பகுதியில் பயன்படுத்தும் குடிநீரில் மக்களின் சுகாதாரத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ரசாயன பொருட்கள் காணப்படுவதாக தெரிவித்த ரவீந்திர காரியவசம் இலங்கை குடிநீர் அதிகார சபை மேற்கொண்ட ஆய்வொன்றின் மூலம் இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த ரசாயன பொருட்களின் மூலம் மனித சுகாதாரத்துக்கு மட்டுமல்ல விவசாய நடவடிக்கைகளுக்கும் பாதிப்புகள் ஏற்படுவதாக மனு மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே குடிநீர் மாசடைவதை தடை செய்வதற்கு நடவடிக்கைகளை எடுக்குமாறு அரசாங்கத்துக்கு உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறும் மனு மூலம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மனுவை ஆராய்ந்த நீதிபதிகள் அதனை முன்கொண்டு விசாரணை செய்வதற்கு தீர்மானித்தனர். இதன்படி மேலதிக வழக்கு விசாரணை செப்டம்பர் மாதம் 16 வரை ஒத்திவைக்கப்பட்டது.
இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.